الصلاة والتسليم على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد بنيتكم மரியாதைக்கு உரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு உலகத்தில் திருமணம் நிகாஹ் நடைபெறுவது அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய ஞாமத்துக்கள் ஒன்றாக இருக்கிறது. சமூகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், சிறந்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள், நிறைய சம்பாதிக்கிறார்கள், அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள், எல்லா வகையான வசதிகளும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் திருமணம் நடக்கவில்லை. பல இடங்கள்லையும் திருமணம் பேசுறாங்க, பல இடங்களிலிருந்து பேசி வருகிறார்கள், பல முயற்சிகள் செய்கிறார்கள். ஆனால் கடைசியாக அந்த திருமணங்கள் எல்லாம் உடைந்து போய்விடுகிறது. இப்படி சமூகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார், எனக்கு ஏன் திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்து பேச்சுவார்த்தைகளையே விட்டு போட்டு சும்மா இருக்கக்கூடியவங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். ஆண்கள்லையும் இருக்கிறாங்க, பெண்கள்லையும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் இது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய ஒரு பெரிய ஞாமத்தாக இருக்கிறது. இந்த திருமணமும் வானத்துல முடிவு செய்யாத வரைக்கும் இங்க பூமியில நடக்க மாட்டாங்க. அது முதல்ல வானத்துல நிச்சயிக்கப்படுகிறது. அல்லாஹு தாலாவுடைய முடிவு இருக்கிற வரைக்கும் இங்க எந்த திருமணமும் நடக்கிறதில்லை. தன்யமான சகோதரர்களே, அதனாலதான் கியாமத்துடைய நாள்ல திருமணம் முடித்தவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு விசேஷமான கேள்வியை கேட்பதாக ஹதீஸ் சொல்ல வந்திருக்கிறது. ஐ புலான் அலம் உசவிஜ்ஜே, அல்லாஹு தாலா ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி கேட்பான், நான் உனக்கு திருமணம் செய்து தரவில்லையா, அலம் உதவிச்சுக்க, நான் உனக்கு திருமணம் செய்து தரவில்லையா என்று அல்லாஹு தாலா பெயரை சொல்லி விசாரிப்பான். தன்யமான சகோதரர்களே, ஏன் விசாரிக்கப்படுகிறது என்றால் இது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஞாபகம். திருமணம் என்று சொல்றது இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பகுதி. அதிகமாக மக்கள் நினைக்கிறாங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதி தான் திருமணம். குடும்ப வாழ்க்கை என்றது வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதி. பிறருடைய தொழில் இருக்கிறது, பிறருடைய குடும்பம் இருக்கிறது, மற்ற வேலைகள் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் வாழ்க்கையுடைய பெரிய பகுதிகள். குடும்ப வாழ்க்கை, மனைவியுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்றது சின்ன பகுதி என்று நினைக்கிறார்கள் மக்கள். தன்யமான சகோதரர்களே, அப்படி அல்ல. குடும்ப வாழ்க்கை என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பகுதி, அறவாசி என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பகுதி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏனைய வெளி வாழ்க்கையோட அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒப்பீடு செய்து பார்க்கக்குள்ள அதை புரிஞ்சு கொள்ளலாம். நபி அவர்களை விடவும் உலகத்துல நிறைய வேலை பழு உள்ளவர்களாக இருந்தவர்கள் யாருமே இருக்கலா, அந்த அளவுக்கு வெளி வேலைகள் இருந்தது. ஆனாலும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த விதமான குறைபாடும் ஏற்படல என்றதை அந்த சரித்திரத்துல நாங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் நிறைய வேலையோட இருந்தேன், அதனால நான் எனக்கு குடும்பத்துக்கு வீட்டுக்கு வர கிடைக்கல என்று சொல்லக்கூடிய ஒரு செய்திய ஹதீஸ்ல எங்கேயும் பார்க்க இயலாது. எனக்கு இன்றைக்கு இவ்வளவு பேர் சந்திக்க வந்திருந்தாங்க, அவர்களுடைய விஷயங்களை கவனிக்க வேண்டி இருந்தது, எவ்வளவு படைகளை ஏற்பாடு செய்ய வேண்டி இருந்தது, அதனால வீட்டுக்கு போகல, அவர்களுடைய அந்த ஹக்குகளை நிறைவேற்றல என்று எங்கேயும் சரித்திரத்துல பார்க்க இயலாது. குடும்ப வாழ்க்கை என்றது மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பகுதி. அந்த குடும்ப வாழ்க்கை சீராக ஒருவருக்கு சந்தோஷமாக அமைந்து விடும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஏனைய எல்லா பகுதிகளிலையும் அதனுடைய செல்வாக்கு பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கை திருப்தியாக இருந்ததென்றால் அவருடைய வியாபாரத்திலையும் அவர் ஒரு திருப்தியை காண்பார், அவருடைய தொழிலையும் அவர் சந்தோஷமாக இருப்பார், அவருடைய ஏனைய மக்களோட பழகக்கூடிய விதத்திலையும் ஏனைய வெளிய உறவுகளிலையும் அவர் ஒரு நல்லவராக சந்தோஷமானவராக இருப்பார். அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை ஒருவருக்கு சந்தோஷம் இல்லாமல் ஆகிவிடும் பொழுது, திருப்தி இல்லாமல் ஆகிவிடும் பொழுது அதனுடைய தாக்கத்தையும் அவருடைய வாழ்க்கையுடைய மற்ற எல்லா பகுதிகளிலையும் பார்க்க முடியுமாக இருக்கும். அது அவருடைய குடும்ப, அவருடைய வியாபாரத்திலையும் தொழிலையும் செல்வாக்கு செலுத்தும். அவர் எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறாரோ அங்கெல்லாம் அவருடைய அந்த அந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய திருப்தி இல்லாத நிலை அது செல்வாக்கு செலுத்திக் கொண்டே இருக்கும். மற்ற இடங்கள்லையும் அவரால் சந்தோஷமாக இருக்க முடியாத நிலை உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே, திருமணம் என்று சொல்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பகுதி, மனிதனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு மனிதன் பாதுகாப்பாக உலகத்துல இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கோட்டை தான் திருமணம் என்று சொல்றது. ஒவ்வொரு வாலிபனும் ஒரு வயதுக்கு வரும் பொழுது அந்த பாதுகாப்புக்குள்ள போய் சேர்ந்த வேணும் என்றதான் இஸ்லாம் சொல்லுது. அதனாலதான் நிக்காஹுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்துல ஷைத்தான் மனிதர்களை வழிகெடுக்கிறதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்யறான், எத்தனையோ விஷயங்கள் அவன் ஒவ்வொரு நாளும் சாதிச்சு கொண்டிருக்கிறான். ஆனா ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது அவனிடத்துல ஷைத்தான் இடத்துல மிக திறமையான செயல், அது ஷைத்தான் இடத்துல மிக திறமையான செயலாக கருதப்படுறது அவன் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருவை ஏற்படுத்துறது. நிக்காஹுடைய அந்த உறவை இல்லாமலாக்குறது இருக்குது. இதுதான் ஷைத்தான் செய்யக்கூடிய மிக திறமையான செயல். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்துல வந்திருக்கிறது ஷைத்தான் தன்னுடைய படைகளை பல இடங்களுக்கும் பிரிச்சு அனுப்புறான். அவர்கள் வந்த நேரம் திரும்பி வரும் பொழுது அவர்கள்ட்ட ஷைத்தான் கேட்கிறான், என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? ஒரு ஷைத்தான் சொல்கிறான், நான் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில முயற்சி செஞ்சு செஞ்சு பிரச்சனையை உண்டாக்கி ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு வந்துட்டேன். ஷைத்தான் அவனை கட்டி அணைக்கிறான். அந்த ஷைத்தான இவ்வளவு பெரிய திறமையான ஒரு வேலையை நீ செஞ்சுட்டு வந்திருக்கிறாய். கண்ணியமான சகோதரர்களே, ஏன் ஒரு திருமணம் பிரிஞ்சு போகும் பொழுது, ஒரு திருமண உறவு பாதிக்கப்படும் பொழுது வரக்கூடிய நஷ்டங்கள் என்ன என்றது அவனுக்கு நல்லா தெரியும். ஹதீஸுகள்ல கூட திருமண உறவை பிரிக்கிறவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கை வந்திருக்கிறது. சில ஆட்களுடைய வேலையே மனைவிமார்களை தூண்டிவிடுறது, திருமணங்களை பிரிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹப்பத இம்ராஅத்தன் அலா ஜௌஜிஹா, யாராவது ஒருவர் ஒரு பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு எதிராக தூண்டி விடுவான் என்றிருந்தால், தூண்டி விடுவான் என்றிருந்தால், அந்த அந்த ஆணோ அந்த பெண்ணோ எங்களுடைய எங்களை சார்ந்தவன் அல்ல, இந்த உம்மத்தை சார்ந்தவன் அல்ல. இப்படி வருகிறது ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. ரெண்டு வகையாக பெண்களை மனிதர்கள் தூண்டி விடுகிறார்கள் கணவன்மார்களுக்கு எதிராக. தூண்டிவிடக்கூடிய ஒரு முறைதான் ஒரு கணவனுடைய குறைபாடுகளை அந்த மனைவி இடத்துல மூணாவது ஆள் போய் சொல்றது. ஓண்ட கணவர் உன்னை அடிமை போல வேலை வாங்கி கொண்டிருக்கிறார், உன்னுடைய கணவர் உன்னுடைய ஹக்க நிறைவேற்றாமல் இருக்கிறார், ஓண்ட கணவர் உன்னோட இரக்கம் இல்லை, ஓண்ட கணவர் உனக்கு அநியாயம் செய்கிறார் என்று சொல்லி அந்த கணவரிடத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகளை அந்த பெண்ணிடத்துல சொல்றது. இந்த பழக்கம் சில நேரம் ஆண்கள்டையும் இருக்கிறது, அதிகமாக பெண்கள்ட்ட இருக்கிறது. கணவன்ட்டு இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டு. சில நேரத்தில் அந்த மனைவிக்கு அவள் அந்த அந்த விஷயங்கள் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். இவங்க சொல்ற வரைக்கும் அவளுக்கு அந்த எண்ணமே வாரதில்லை. பிறகுதான் அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா, உண்மையிலே இவ சொல்றது மாதிரிதான் இவர் இனியோடு நடந்து கொள்றது. இரண்டாவது முறை இருக்கிறது, பெண்களை கணவன்மார்களுக்கு எதிராக தூண்டுறது. அது எப்படி என்றால், ஏனைய ஆண்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல பண்புகளை அந்த அந்த பெண்ணிடத்துல போய் சொல்றது. இன்னார் இன்னாருடைய கணவர் இவர் இப்படிப்பட்டவர், அவருடைய அழகு இப்படி, அவர் வந்து இவ்வளவு சக்தி உள்ளவர், அவர் குடும்ப வாழ்க்கையில இப்படி இருக்கிறாரு, அவர் தன்னுடைய மனைவியோட இவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு, ஏந்த கணவர் என்னையோட இவ்வளவு இரக்கம், இவர் இப்படி கொண்டு வருவாரு, அப்படி செலவழிப்பாரு, அவர் அப்படி சொல்லுவாரு, இப்படி சொல்லுவாரு என்று மற்ற கணவன்மார்களுடைய செய்திகளை இன்னொருவருடைய மனைவி இடத்துல போய் சொல்றது. இதையும் உலமாக்கள் சொல்றாங்க, இதுவும் ஒரு பெண்ணை கணவனுக்கு எதிராக தூண்டக்கூடிய முறைதான். இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலைஸா மின்னா, இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள். திருமணத்தை பாதுகாக்கிறதுல மார்க்கம் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் காட்டியிருக்கு. ஏனென்றால் வாழ்க்கையுடைய ஒரு பெரிய பகுதி திருமணம் சரியாக திருப்தியாக அமையும் பொழுது அது இபாதத்திலையும் செல்வாக்கு செலுத்தும். திருமணங்கள் திருப்தி இல்லாமல் அமையும் பொழுது இபாதத்துகள்ல கூட மனிதனுக்கு குறைபாடு உண்டாகிறது. எல்லா வாழ்க்கையுடைய எல்லா பகுதியிலையும் அதனுடைய தாக்கத்தை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, திருமணங்கள் திருப்தியாக அமைய வேணும், திருமணங்கள் சந்தோஷமாக அமைய வேணும். அதற்காகத்தான் திருமணத்துக்கு முன்னால இன்னது செய்யுங்க, இப்படி செய்யுங்க, பாருங்க, விசாரிங்க, இப்படி திருமணம் செய்யுங்க என்றெல்லாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எந்த திருமணமும் நடக்கிறது அவர்கள் கவலைப்பட வேண்டும் என்றதற்காக வேண்டிய அல்ல. கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் என்றதற்காகத்தான் திருமணங்கள் செய்கிறோம், திருமணங்கள் செஞ்சு வைக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக அமைகிறதற்கு அடிப்படையாக இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பும் அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய புரிந்துணர்வு நல்ல அஹ்லாக்குகள். இதுதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக திருப்தியாக அமைகிறதற்குரிய அடிப்படையாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்கும் கணவன் மனைவியுடைய அழகுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க நினைக்கிறது மகளுக்கு ஒரு அழகான மாப்பிளையை தேடி கொடுத்துட்டா சந்தோஷமாக இருந்துடுவார். கண்ணியமான சகோதரர்களே, குடும்பத்துக்கும் கணவன் மனைவியுடைய அழகுக்கும் இடையில சம்பந்தம் இல்லை. எத்தனையோ பேர் அழகான ஆட்கள் திருமணம் செஞ்சு கொண்டு வாழ்க்கையை கொண்டு போக முடியாமல் இருக்கிறாங்க. திருமணத்துக்கும் பணத்துக்கும், திருமணத்துடைய சந்தோஷத்துக்கும் குடும்ப வாழ்க்கையுடைய சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நிறைய பணம் இருந்துட்டு வாகனம் இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நாங்க நினைக்கிறோம் முடிச்சு கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இருந்துடுவாங்க. அதுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. ஏழைகள் குடும்ப வாழ்க்கையில அடைஞ்சு கொள்ளக்கூடிய இன்பத்தை கூட நிறைய பணம் உள்ளவர்களால அடைஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது. இதுதான் இன்றைக்கு உலகம் கண்டுகொண்டிருக்கிற உண்மை. நிறைய பணம் இருக்குது, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. பணம் என்று வந்துட்டாலே அதுக்கு பின்னால எத்தனையோ விதமான சோதனைகள் இருக்கிறது, அந்த சோதனைக்குள்ள மாட்டிக்கொள்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறதற்கும் ஆண் பெண்ணுடைய அந்த திடகாத்திரத்துக்கும் சக்திக்கும் சம்பந்தம் இல்லை. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில அன்பு இருக்கிறதா இல்லையா. அன்பு உள்ள உங்களுக்கு அதிகமாக கணவன்மார்களை நேசிக்க கூடிய பெண்களை பார்த்து திருமணம் செய்ய. நேசம் என்றது ஒரு சைடில் இருந்து வரக்கூடியதல்ல, ஒரு பக்கத்திலிருந்து வரக்கூடியதல்ல. இப்ப நம்ம சௌத் ரதி அல்லாஹ் அன்ஹு சொல்கிறார்கள், யாரிடத்திலையும் போய் அவர்கள் உன்னை நேசிக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வியை கேட்க வேணும். யார்கிட்டையும் போய் நீங்க என்னோட இரக்கமா இல்லையா, நீங்க என்னோட அன்பு வச்சிருக்கீங்களா இல்லையா, இந்த கேள்வியை கேட்க வேணும். உங்களுடைய மனசுல அன்பு இருக்குதா என்று பாருங்க. நீங்க அவர்களை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் சந்தேகம் இல்லை, அவர்களும் உங்களை நேசிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படிதான் உள்ளங்களுடைய உறவை வச்சிருக்கிறார். கணவன் எதிர்பார்க்கிறார், என்னுடைய மனைவி என்ன மட்டும் நேசிக்க வேணும், வேற யாரையும் நேசிக்க கூடாது என்று. அதுக்கு ஒரே வழி, இவர் அவளை மட்டும் நேசிக்கிறது. கணவன் மனைவியை நேசிக்க கூடியவளாக இருந்தால் அந்த மனைவியுடைய உள்ளத்துல கணவனுடைய நேசம் அன்பு நிச்சயமாக உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே, மனைவிமார்கள் மீது ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அன்பு, அது நாங்கள் முயற்சி செய்து அந்த அன்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மனைவிமார்களோடு அந்த அன்பை ஏற்படுத்திக் கொள்வது. இரண்டாவது அஹ்லா, நல்ல பண்புகள். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறதற்குரிய மிக பிரதானமான ஒரு காரியம்தான், ஒரு விஷயம்தான், நல்ல அஹ்லாக்கோடு நடக்கிறது, நல்ல பண்போடு நடக்கிறது, அழகான அழகான பண்புகளோடு நடக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரும்பாலும் நாங்க பார்க்கிறது மாப்பிள்ளை யாரு, மாப்பிள்ளை யார் என்றால் அவருடைய பின்னணி என்ன, யாருடைய மகன், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர், எந்த எந்த இடத்துல வேலை செய்யறாரு, எவ்வளவு பணம் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை உலகத்துடைய யாருடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சந்தோஷமாக அமைகிறது அவன் யார் என்பதை வைத்தல்ல. அவன் என்ன ஜொப்ல இருக்கிறாரு, யாருக்கு மகன், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர், எந்த எந்த பின்னணியில உள்ளவர், எவ்வளவு சம்பாதிக்கிறார், இதான் அவன் யார் என்றது. இந்த மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையும் அவன் யார் என்பதை வைத்து சந்தோஷமாக அமைறதில்லை. சந்தோஷம் அதுல தங்கி இல்ல, சந்தோஷம் எங்க தங்கி இருக்கிறது, எதை வச்சு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறது என்றால் அவன் எப்படி நடக்கிறான் என்பதை வைத்துதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைது. அவன் எப்படி நடக்கிறான், நாங்களாக இருந்து கொண்டு, மனிதன் அவனாக இருந்து கொண்டு அவன் எப்படி நடக்கிறான் என்பதை வைத்துதான் அவன் உலகத்துல சந்தோஷமாக வாழ்றான். கண்ணியமான சகோதரர்களே, நான் யாரு என்றதை முடிவு செஞ்சது நான் இல்ல. என் நிறம் என்னது, என்னுடைய உடலுடைய அளவு என்னது, என்னுடைய வாப்பா யாரு, என்னுடைய உம்மா யாரு, என்னுடைய சகோதர சகோதரிகள் யாரு என்றதையெல்லாம் நான் முடிவு செய்யல, என்னுடைய பெற்றோர்கள் முடிவு செய்யல, ரப்புல் ஆலமீன் முடிவு செஞ்சது. ஆகவே நான் யார் என்பதை வைத்து என்னுடைய உலக வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கப்படுகிறது என்றால் நவுது பில்லா இது அல்லாஹ் செய்கிற அநியாயம் என்று வந்துடும். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யறதில்லை. நான் எப்படி நடக்கிறேன் என்பது இருக்கிறது, இது என்னுடைய கையில தான் இருக்கிறது. நான் இன்றைக்கு வீட்டுக்கு போய் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்க போறேன் என்று நினைச்சு பாருங்க, சந்தோஷமாக இருக்கலாம். நான் இன்றைக்கு என்னுடைய சின்ன குழந்தைகள் எல்லாரையும் என்னுடைய மடியில வச்சு கொண்டு அவர்களோட ஒரு மணி நேரம் விளையாட போறேன் என்று நினைச்சு பாருங்க, சும்மாவே குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும். என்னுடைய மனைவியோட இன்றைக்கு நான் போய் வீட்டு வேலையில பங்கெடுக்க போறேன், நான் சந்தோஷமாக இன்றைக்கு பேசி கொண்டிருக்க போறேன், என்னுடைய போனை ஓப்பன் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு முழு நேரத்தையும் அவங்களுக்கே நான் கொடுக்க போறேன் என்று ஒருத்தருக்கு முடிவு எடுக்க இயலுமா, இயலாதா? நான் எப்படி நடக்க போகிறேன் என்றதை முடிவு செய்யறது நான் தான், அது மனிதனுடைய கையில இருக்கிறது. நான் சரியாக நடக்க போறேன், சந்தோஷமாக இருக்க போறேன் என்ற முடிவு எடுத்தா வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, நான் யார் என்பதை வைத்து என்னுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைறதில்லை. நான் நானாக இருந்து கொண்டு நான் எப்படி நடக்க போறேன் என்பதை வச்சுதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். எந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணோ ஆணோ 100% நல்லவர்களாக இருக்க மாட்டார். 100% நல்லவர்கள் என்றது உலகத்துல கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் நடந்து 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 தேடினாலும் கிடைக்காது. அல்லாஹ் தஆலா அவன் விதிவிலக்காக்கிய சில நபிமார்கள் ரசூல்மார்களை தவிர அத்தனை மனிதர்களையும் குறைபாடுகளை வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் குறை இருக்குது, எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள். உலகம் நல்லவன் என்று யாருக்கு சொல்லுது என்றால், யாருடைய நலவுகள் கூடுதலாக இருக்கிறதோ அவர்களுடைய தவறுகளை விட, அவர்களுடைய கெட்ட பகுதிகளை விட நல்ல பகுதி கூடுதலாக இருந்தால் அவர்களுக்கு உலகம் நல்லவர்கள் என்று சொல்கிறது. அதே மாதிரி 100% கெட்டவன் என்றும் உலகத்துல யாருமே இல்லை. உலகம் கெட்டவன் என்று யாருக்கு சொல்லுது என்றா, நலவுகளை விட கெடுதிகள் கூட இருந்தா அப்படியானவர்களுக்கு கெட்டவர்கள் என்று உலகம் சொல்லுது. கண்ணியமான சகோதரர்களே, யாராவது ஒரு கணவர், எனக்கு வரக்கூடிய மனைவி இடத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது, நிரப்பமாக இருக்க வேணும், எந்த வகையிலையும் எனக்கு திருப்தி இல்லாத எந்த பண்பு பேச்சு நடத்த ஒன்றுமே இருக்கப்படாது என்று யாராவது நினைத்தால் அவருக்கு இருக்கிற ஒரே வழி திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்துட்டு மௌத்தாகிறது தான். இவர் நினைக்கிறது மாதிரி எந்த குறையும் இல்லாம ஒரு மனைவி எனக்கு வந்து சேரணும் என்று நினைச்சால் உலகத்துல யாருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் கிடைக்க மாட்டாங்க, நபிமார்களுக்கு கூட கிடைக்கல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கிடைக்கல என்று சொல்லணும். அவர்களுடைய மனைவியர்களுடைய எத்தனையோ விஷயங்கள்ல அவர்கள் அதிருப்தி அடைஞ்ச செய்திகள் எவ்வளவு ஹதீஸ்ல இருக்குது. ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய மகள், உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹுவுடைய மகள். ஆனால் ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக்கே சொல்லிட்டாங்க. உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு வந்த கவலை, அவர்களுடைய துஆவுடைய பரக்கத் அல்லாஹு தஆலா திரும்ப அறிவிக்கிறான், ஹப்ஸாவை மீண்டும் மனைவியாக எடுத்துக்கொள்ளுங்க, ஃபைன்னஹா ஸவ்வாமத்துன் கவ்வாமா, அவர்கள் மிக அதிகம் நோம்பு பிடிக்கக்கூடிய அதிகமாக தொழக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். 100% திருப்தி அடைய வேணும், எல்லாத்துல எதுலையுமே குறைபாடு இருக்கக்கூடாது என்று நினைச்சா அந்த மாதிரி பெண்கள் யாருக்கும் உலகத்துல கிடைக்க மாட்டான். ஷைத்தான் வந்து தனக்கிட்ட இருக்கிறதுல இருக்கக்கூடிய குறைகளை காட்டுவான், தூரத்துல இருக்கிறத அலங்காரமாக்கி காட்டுவான். அதிகமாக திருமணம் முடிச்சவங்க நினைக்கிறேன்டா, எங்களுக்கு தான் வந்து இப்படி ஒன்று மாட்டிச்சு, அவரை பாருங்க இந்த கூட்டாளி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார், அவட மனைவி வந்து நல்லா படிச்சவா,
அவ வந்து நல்ல மக்களோட பேச தெரியும், நல்ல அழகா பேசுவா, அவக்கு வந்து நல்ல எல்லாமே இருக்குது என்று மற்றவர்களை அலங்கரிச்சு காட்டுவான் சைத்தான். ஒவ்வொருத்தையும் மிக நெருக்கமாக போய் ராஜ்யத்தை கேட்டு பாருங்க, அவங்களும் அவங்களோட மனைவிமார பத்தி அப்படிதான் சொல்றாங்க. எவ்வளவு படிச்ச எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை போய் திருமணம் முடிச்சாலும் வாழ்க்கையில கட்டாயமாக இப்படி ஒரு கட்டம் வரும். அந்த கணவன் அந்த பெண்ணை பார்த்து கேட்பான், உனையாயா போய் இவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கா இவ்வளவு பெரிய அந்தஸ்து தந்திருக்கிறாங்க, உங்களையா இப்படி சொன்னாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் வரும். ஏன் வரும் என்றால், அந்த பெண் ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண் என்ற காரணத்தினால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் இருக்கிறார்களே இவர்கள் அனைவருமே வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவங்க. பெண் என்றாலே வளைஞ்சு இருக்கணும், வளைஞ்சு இருந்தால்தான் பெண். ஸ்டீரிங் என்றால் அது வளைஞ்சுதான் இருக்க வேண்டும், வில்லு என்றால் வளைஞ்சு இருக்க வேண்டும், அப்பதான் வில்லு. நேராக இருந்தால் அது வில்லு இல்லை. ஒரு பெண்ணில எங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பகுதியே அதுதான், அந்த பெண் வளைஞ்சு இருக்கிறது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் வளைந்து இருக்கிற நிலையிலேயே அவர்களை கொண்டு நீங்க சந்தோஷத்தை அனுபவிங்க. நேராக்க போகவானம், நீங்க நேராக்க போனா கசர் தகா உடைச்சு போட்டுருவீங்க. அவர்கள்ட்ட சில குறைபாடுகள் இருக்கிறது, அவர்களிடத்துல குறைபாடுகள் இருக்கிறது, எல்லாமே சந்தோஷமாக இருக்க மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, அஹ்லாக்குள்ளவர்களாக எந்த பெண்ணிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்றத ஒரு கணவன் இனம் காண வேண்டும். அதை வச்சு அவங்கள பாராட்ட வேண்டும். உள்ளதை பாராட்டினா இல்லாதத அடையலாம். இல்லாத ஒன்ற ஒரு மனிதனிடத்துல, ஒரு மகனிடத்துல, ஒரு குழந்தை இடத்துல, ஒரு மாணவனிடத்துல கொண்டு வர விரும்பினால் அதற்குரிய ஒரே வழி உள்ளத பாராட்டுறது. இந்த மகன் அவன் வந்து முன்பின் சுண்ணத்தும் தொழ வேணும், பரலு தொழுகிறாரு, முன்பின் சுண்ணத்தும் தொழ வேணும் என்று நாம் விரும்பினா அதற்குரிய வழி என்னது? அவனை கூட்டி கூப்பிட்டு ஓர்டர் போடுறதல்ல. இதுக்கு பின்னால பத்து நிமிஷத்துக்கு முன்னால முன் சப்ல உட்கார்ந்து இருக்கணும், தொழுது முடிஞ்சு பத்து நிமிஷத்துக்கு வரக்கூடாது வெளியே. இந்த சட்டம் சரி வராது. மகன் சலாம் கொடுத்தானே, வாப்பா பாப்பா வாப்பா எங்க இருக்கிறாங்க சொல்ல மாட்டார். இதுக்குரிய வழி என்னண்டால், அவர்கிட்ட இருக்கிறத பாராட்டுங்க. பரலு தொழுகைய தொழுகிறாரா அதை பாராட்டுங்க. இருக்கிறத பாராட்டுறதுதான் இல்லாததை கொண்டு வர்றதற்கு வழி. ஒவ்வொரு ஆண்களும் பார்க்க வேணும், என்னுடைய மனைவி இடத்துல என்னென்ன நல்ல தன்மைகள் இருக்கிறது. பார்த்து 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 ஒவ்வொன்றையும் பாராட்டினா இல்லாத நலவுகள் எல்லாமே வந்து சேர்ந்துடும், எதிர்பார்க்காதெல்லாம் நல்ல குணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்றது சந்தோஷமாக அமைய வேணும். அதற்குரிய ஒரே வழி அஹ்லாக் உள்ளவர்களாக நடக்கிறது, அஹ்லாக் உள்ளவர்களாக நடக்கிறது என்றது எங்கட கையில தான் இருக்கிறது. நாங்கள் தான் அதை முடிவு செய்ய வேணும். திருமணத்துடைய முதல் நாளில் இருந்தே அஹ்லாக் உள்ளவர்களாக நடப்போம். கணவன்மார்கள் ஆண்கள் என்ற வகையில அவர்களுக்கு கோபம் வருவது இயல்பு, கோபம் வரலாம். ஆனால் அந்த கோபத்தை காட்டுறதற்கு, அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதற்கே, அநியாயம் செய்யாதவர்கள் மீது அவர்களுடைய கோபங்களை வெளிப்படுத்துறதற்கு அவர்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. கோபப்படலாம், அது என்னுடைய உரிமை. கோபத்தை இன்னொருத்தர் காட்டுறது அது என்னுடைய உரிமையா இல்ல. உண்மையிலேயே கோபப்பட தகுதியுள்ளவர்களாக இருந்தால் அந்த கோபத்தை காட்டுறதுக்கு நியாயம் இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில அவர்கள் எங்களுக்கு மனைவியாக வாராங்க, அடிமைகளாக வர இல்லை. திருமணம் முடிச்சுட்டு அதிகமான ஆண்கள் நினைக்கிறது, நான் இந்த பெண்ணை திருமணம் முடிச்சதுனால இந்த பெண்ணுக்கு நான் பெரிய ஒரு உபகாரம் செஞ்சிருக்கிறேன், அந்த குடும்பத்துக்கு நான் உபகாரம் செஞ்சிருக்கிறேன் என்று மாப்பிள்ள நினைக்கிறார். மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க நினைக்கிறாங்க, எங்கட மகன் மாதிரி உத்தர கொடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சுக்கணும், நாங்க பெரிய உபகாரம் செஞ்சிட்டோம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நேர்மா உபகாரி யாரு? உபகாரம் செஞ்சது கணவன் அல்ல, மனைவிதான் உபகாரம் செய்யறா கணவனுக்கு. ஏன்னா திருமணம் என்றது பெண்ணுடைய தேவைக்காக என்று சொல்றதை விடவும் மிக அதிகமாக ஆணுடைய தேவைக்காக தான் திருமணம். அப்படி இல்லைண்டா, பெண் குழந்தைகளை பெற்று வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நினைக்கிறாங்க, இந்த குழந்தைய 15-18 வயசுல கொடுத்து போடணுமே, பாவமே நாங்களே வச்சுக்கொள்வோமா என்று ஒரு பெற்றோர்களும் யோசிக்கிறாங்களா இல்லையா? ஏதோ சில பயம், ஹக்குகளை அதா செய்யணுமே நிறைவேற்றணுமே என்றதுக்காக வேண்டி திருமணம் முடிச்சு கொடுக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, கணவன்மார்கள் விளங்கணும், நாங்க இவர்களுக்கு உபகாரம் செய்யல, அவர்கள் தான் எங்களுக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த பெண் இல்லாட்டி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றது உள்ளவங்களுக்கு புரியறதில்லை. யாருக்கு அது புரியுது என்றால், திருமண வாழ்க்கையில வாழ்ந்து பிரிஞ்சு தனியாக வாழ்றாங்களே, மனைவி மௌத்தா போயிட்டு அல்லது மனைவியை விட்டு போட்டு தனியாக வாழ்றாங்களே, அவங்களுக்கு தெரியும் இந்த பெண் யாரு என்றது. இந்த பெண் இல்லாம ஒவ்வொருத்தரும் கற்பனை செஞ்சு பாருங்க, ஏன் மனைவி மௌத்தாகி இருக்கிறா, என்னுடைய வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கும், ஓடி வந்து முடிச்சு தந்துடுவாங்களா, நாங்க நீங்க உங்களுக்கு மனைவி இல்லாம இருக்கிறீங்க என்று முடிச்சு தந்துடுவாங்களா, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இரண்டாவது திருமணம் என்று முடிச்சு கொள்றதுக்காக. கண்ணியமான சகோதரர்களே, இருக்கிற நேரத்தில் அதனுடைய பெருமதியை விளங்கி சரியாக நடந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. மஸ்ஜிதுல இந்த திருமணம் நடக்குது, ஒரு தொழுகைக்கு பின்னால் நடக்குது, மஸ்ஜிதுல வைக்கிறது, தொழுகைக்கு பின்னால் வைக்கிறது. காரணம், பலரும் இங்கு தொழுகையாளிகள் வருவாங்க, துஆ செய்வாங்க என்ற நோக்கத்துலதான் இந்த திருமணங்கள் மஸ்ஜிதுகள்ல மஸ்ஜிதுல வைக்கப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதுவும் ஒரு காரணம். அதனால வந்திருக்கிற எல்லாரும் திருமணம் முடிக்கக்கூடிய உங்களுக்கு துஆ செய்யுங்க. துஆ செய்வதற்குரிய வார்த்தை ஹதீஸ்ல சொல்ல சொல்லித்தரப்பட்டிருக்குது. சில சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் பாரகல்லாஹு லக சூக்கமாக துஆ செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இன்னும் சிலருக்கு அதைவிடவும் நீண்ட துஆக்கள், பாரகல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர் என்று துஆ செஞ்சிருக்கிறாங்க. நாங்க இந்த வார்த்தையை விட்டு போட்டு எவ்வளவு எங்கட வார்த்தைகளால எவ்வளவு அவங்கள வாழ்த்தினாலும் இந்த வார்த்தையில இருக்கிற பரக்கத்தை அவங்களுக்கு கிடைக்காது. நிறைய எஸ்எம்எஸ் இருக்குது, நிறைய வாழ்த்துக்கள் இருக்குது, நிறைய எழுத்துக்கள் இருக்குது, எவ்வளவு வாழ்த்தினாலும் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் இந்த சுருக்கமான வார்த்தைகள்ல இருக்கிற அந்த கருத்து இருக்குது, அது கிடைக்காது. அதனால இப்பயோ அல்லது இந்த நாட்கள்ல திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நாட்கள் அவர்களை வாழ்த்தும் பொழுது ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சமாக இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று சொல்லி அவர்களை வாழ்த்த வேணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிக்காஹை பொருந்திக் கொள்வானாக. இந்த நிக்காஹில் அல்லாஹு தஆலா ஹைரையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவானாக. இவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கண் குளிர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவானாக. இந்த இரண்டு குடும்பங்களும் இணைவதற்கு இந்த நிக்காஹை அல்லாஹு தஆலா காரணமாக ஆக்கி வைப்பானாக. சாலிஹான ஆஃபியத்துள்ள சந்ததிகளை கொடுத்து அல்லாஹு தஆலா இவர்களை கண்ணியப்படுத்துவானாக. இவர்களை நோய் நொம்பலங்களை விட்டும் கஷ்டங்களை விட்டும் பிரச்சனைகளை விட்டும் பாதுகாப்பானாக.